السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى، أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز والفرقان المجيد: بسم الله الرحمن الرحيم، إن عدة الشهور عند الله 12 شهرا ما خلق السماوات والأرض منها أربعة الحرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரியது. சாந்தியும் சலாமும் சாந்தி நபி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள், தாபிஈன்கள், தபீஈ தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் எட்டுக்காவுடைய நீயத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவியிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், எந்த பாவமான கர்மங்கள் இன்று தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும், முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசதி செய்து அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒன்றுதான் காலங்களும் நேரங்களும். ஒரு வியாபாரியை பொறுத்த வகையில அவர் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு லாபம் அடைந்திருக்கிறார் அல்லது நஷ்டம் அடைந்திருக்கிறார் என்பதை வைத்து எப்படி அவர் அறிந்து கொள்வது என்று சொன்னா, அவர் போட்ட கேபிட்டலை வச்சு முதலீட்டை வச்சுதான் கணக்கு பார்ப்போம். நான் இவ்வளவு கேபிட்டல் போட்டேன், இவ்வளவு முதலீடு செஞ்சேன், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு அல்லது இவ்வளவு நஷ்டம் போயிருக்கு. ஒரு விவசாயத்தை பொறுத்த வகையில அவர் எந்த அளவுக்கு அந்த பூமியில விதை திரிப்பாரோ அதை வச்சுதான் அவருக்கு எந்த அளவுக்கு அறுவடையில லாபம் நஷ்டம் என்பதை தீர்மானிச்சு கொள்வார். இது போல மனிதன் அவனோட வாழ்க்கையில அவன் வெற்றி அடைஞ்சிட்டானா அல்லது தோல்வி அடைஞ்சிட்டானா என்பதை எதை வச்சு தீர்மானிக்கிற என்றா, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவன் தீர்மானிக்கிறது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வாழ்க்கையை வச்சு. எனவே நாங்க பார்க்கலாம், பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய காலத்தோட நேரத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சத்தியம் பண்றது. பல இடங்கள்ல அதிகாலையில சத்தியம் பண்றது, வல் ஃபஜ்ர், வலையாலி நாஷர், அதே மாதிரி சுப நேரத்துல காலை பொழுது அல்லாஹ் சத்தியம் பண்றான். காலை பொழுதுல சத்தியம், பஜ்ர் அதிகாலையில சத்தியம் பண்றான், காலை பொழுதுல சத்தியம் பண்றான், அதுக்கு பிறகு முஹாவுடைய நேரத்துல சத்தியம் பண்றான், சத்தியம் அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பகல் நேரத்துல சத்தியம் பண்றான், பகல் நேரத்துல வன்னஹாரிதா பகல் நேரத்துல சத்தியம், அதுக்கு பிறகு இரவு நேரத்துல சத்தியம் பண்றது வல்லையில் இதா யக்ஷா, பஜர்ல சத்தியம், சுபஹல சத்தியம், முஹாவுல சத்தியம், பஹலையில சத்தியம், இரவு நேரத்துல சத்தியம், இதெல்லாம் பரிசுத்தமான குர்ஆன்ல வருது. எல்லாத்தையும் விட மேலாக குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சத்தியம் பண்றால் வல் அஸ்ர், காலத்துல சத்தியம். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஏன் அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் சத்தியம் பண்ற என்ன காரணம், பஜர்ல, சுபஹல, காலையில, இரவில, காலத்துல சத்தியம் பண்றதுக்கு என்ன காரணம் என்றா, மனிதனுக்கு அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துறான், அறிவுறுத்துறான், மனிதனே உனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காலமும் நேரமும் மிக பெருமதியானது, அதை வச்சுதான் அவனுடைய வெற்றியின் தோல்வியும் தீர்மானிக்கப்படும். எனவேதான் அசர் சூறால் அல்லாஹ் சொன்னான், காலத்தில சத்தியம் என்று சொல்லி போட்டு இன்னல் இன்சான், மனித இனமே நஷ்டத்தில தான் இருக்கு, ரவி ஹுசுர். ஆனா யாரிடத்துல நாலு தன்மை இருக்குமோ அவங்கள தவிர பொதுவாக மனிதனே நஷ்டத்தில தான் இருக்கிறான். அவன் எவ்வளவு பெரிய வியாபாரியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படித்தவனா இருந்தாலும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் விளங்கப்படுத்த இன்னல் இன்சான், மனிதன் என்பவன் ரவி ஹுசுர், நஷ்டத்தில் இருக்கிறான். ஆனா யாரிடத்துல நாலு தன்மைகள் பெற்றுக் கொள்ளப்படுமோ அவங்கள தவிர என்ன தன்மை, நாலு விஷயங்கள் இருக்கிறோம். ஒன்று உறுதியான ஈமான், என்றால் அல்லாஹ்க்கு பொருத்தமான வாழ்க்கை. மூணாவது அறியாதலை, அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய தஅவத்து. அதே மாதிரி அந்த பாதையில செல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வந்தா பொறுமை செய்யக்கூடிய தன்மை. இந்த நாலு, ஈமான், இபாதத், தஅவத், சபர், இந்த நாலு தன்மை கொண்டவங்களை தவிர பொதுவாக மனிதர்கள் அனைவரும் நஷ்டத்தில் இருப்பதாக பரிசுத்தமான குர்ஆன் எல்லாம் வழங்கப்படுத்துறது. மனிதனுக்கு தன்னுடைய காலத்துல நேரத்துல நஷ்டம் அடைந்தான் என்ற விஷயம் எப்ப விளங்கும் என்று சொன்னா, ஒன்று சக்ராத் நேரத்தில் விளங்கும், அடுத்தது மௌத்துக்கு பின்னால நாளை கியாமத்துடைய நாளில விளங்கும். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுல கெஞ்சுவான், கதறுவான், ஆனால் அவனுக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட மாட்டுச்சு. இது பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக விளங்கப்படுத்துறான். என்னுடைய அடியார்களே, உங்களுக்கு நாங்க எதையெல்லாம் தந்திருக்கிறோமோ அதையெல்லாம் பொருத்தமான முறையில செலவழிச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் எந்த நிலம் எப்ப கபிலக்கு முன்னோச்சு, அவருக்கு மௌத்து வாரத்துக்கு முன்னாடி அப்படி மௌத்து வந்துட்டு நீங்க செலவழிக்கல, உங்களுக்கு அல்லா என்ன தந்திருக்கிறானோ அதை நீங்க செலவழிக்கல, ஆனா உங்களுக்கு மௌத்து வந்துட்டு அப்ப நீங்க சொல்லுவீங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுது, கொஞ்சம் டைம் தேவைப்படுது, என்னத்துக்கு சதக்கா கொடுக்கணும், சதக்கா கொடுக்கணும், உன்னை பாதையில அள்ளி வீசி செலவழிக்கணும். அக்கும் நானும் சாலிஹான மனுஷனா வாழணும், நானும் உனக்கு பொருத்தமான முறையில இந்த வாழ்க்கையை அமைச்சிருக்கணும், ஹராம் ஹலால் பண்ணணும், வாழ்க்கையில பக்குவமா நடக்கணும். எனவே எனக்கு அவகாசம் வந்தது என்று கெஞ்சுவான். ஆனா அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல, நேரம் வந்துட்டா அல்லாஹ் தஆலா யாருக்கும் தவணை கொடுக்க மாட்டான், யாரையும் பிற்படுத்த மாட்டான். இது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய நடைமுறை. மனிதனை படிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் முடிவு செஞ்சுட்டான் இந்த மனிதன் உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்வான். இதனால்தான் உலமாக்க விளங்கப்படுத்துவாங்க, மனிதனுக்கு மௌத்து முந்தினதா அல்லது ஹயாத்து முந்தினதா. மனிதனுக்கு ஹயாத்துக்கு முதல் மௌத்து தான் முந்திச்சு. ஏன், மனிதன் ஆரம்பத்துல இல்லாமல் இருந்த மனிதனை தான் அல்லாஹு தஆலா ஹயாத்தை கொடுத்து உலகத்துக்கு கொண்டு வந்தான். பிறகு உலகத்துல வாழ வச்சதுக்கு பிறகு மீண்டும் அந்த மனிதன் அல்லாஹ் மௌத்தாக்குவான், ரெண்டாவது மௌத்து. அதுக்கப்புறம் அல்லாஹு தஆலா மீண்டும் ஹயாத்தாக்குவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெண்டு மௌத்து, ரெண்டு ஹயாத்து, ரெண்டு மௌத்து, ரெண்டு ஹயாத்து. எப்படி மௌத்து, ஆரம்பத்துல இல்லாமல் இருந்தோம் அது ஒரு மௌத்து, இப்ப உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஹயாத்து, இதுக்கு பிறகு மௌத்தாகும், அதுக்கு பிறகு ஹயாத்தாகும். இன்னும் நாளைய கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்வுல சொல்லுவாங்களாம், பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். உலகத்துல காலத்தை நேரத்தை வீணாக்கினவங்க அல்லாஹ்வுல சொல்லுவாங்களாம், ரப்பனா அமத்த லஸ்னதைனி வஹ்யைத லஸ்னதைனி, எங்களை ரெண்டு தரம் மௌத்தாக்கினாய், எங்களை ரெண்டு தரம் ஹயாத்தாக்கினாய். ரப்பனா அமத்த நஸ்னதைனி, எங்களை ரெண்டு தரம் மௌத்தாக்கினாய். என்றா தாயின வயிற்றுக்கு வாரத்துக்கு முன்னாடி எங்களை மௌத்த மௌத்தானவர்களை போல வச்சிருந்தாய், அது உலகத்திலேயும் எங்களை மௌத்தாக்கினாய். ஹயைத்தனஸ்னதைனி, எங்களை ரெண்டு தரம் ஹயாத்தாக்கினாய், தாயின வயிற்றிலையும் ஹயாத்தாக்கினாய், கபூர்ன வயிற்றிலையும் ஹயாத்தாக்கினாய். அத்தரசனா பிதுரூபினா, நாங்க செஞ்ச தப்புகளை தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்றோம் ரப்பே, எங்களுக்கு வெளியாகி போறதுக்கு இடம் இல்லையா, உலகத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லையா என்று அல்லாஹ் இடத்துல கெஞ்சுவாங்க, கதறுவாங்க. இன்னொரு வருஷமான குர்ஆன் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். சொல்லுவாங்களா, ஏ அல்லாஹ், உலகத்துல என்ன விஷயம் எல்லாம் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சோ அதையெல்லாம் இப்ப கண்ணால கண்டுட்டோம், வசமேனா காதால எங்களுக்கு தெளிவாக இப்பதான் கேட்க முடியுது. எங்களுக்கு அவகாசம் தந்துரு, எங்களை திருப்பி அனுப்பிடு, நாங்க உலகத்துக்கு போய் உனக்கு பொருத்தமான முறையில வாழ போகிறோம். இன்னா மூக்கினோர், எங்களுக்கு இப்பதான் யக்கீன் வந்திருக்கு, எங்களுக்கு இப்பதான் இதுல உறுதி வந்திருக்கு என்று அல்லாஹ் அடுத்து சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டேன். எனவே நாங்கள் நியமான பெரியார்களே, சகோதரர்களே, மனிதன் வாழ்க்கையில
மிக முக்கியமான பகுதி தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலமும் நேரமும். ஒரு அரபு கவிஞர் சொல்லுவாரு, ஹயாத்துக்கு அன்ஃபாஸும் துஅது ஃபக்குல்லமா மலா ஜுஸ்உன் மின்ஹா மலா ஜுஸ்உன். அதாவது அவருடைய வாழ்க்கை என்றா, அவருடைய வாழ்க்கை என்பது எண்ணப்பட்ட சில மூச்சுக்கள். அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாடியே முடிவெடுத்துட்டான், இந்த மனுஷன் உலகத்துல இத்தனை ஆயிரம் மூச்சு விடுவாரு, இல்லாட்டி இத்தனை லட்சம் மூச்சு விடுவாரு, இல்லாட்டி இத்தனை கோடி மூச்சு விடுவாரு. அல்லாஹ் தஆலா அவருடைய இல்மின் பிரகாரம் முடிவெடுத்திருக்கிறான். அந்த பெரியார் அந்த கவிதை சொல்றாரு, மனிதனோட வாழ்க்கை என்பது எண்ணப்பட்ட மூச்சுக்கள். ஹயாத்து கன்ஃபாஸ் அந்த வாழ்க்கை என்பது எண்ணப்பட்ட மூச்சுக்கள். உன் வாழ்க்கையில ஒவ்வொரு மூச்சு போக போக உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பகுதி குறைஞ்சு கொண்டே போகும். ஒவ்வொரு மூச்சு போக போக மனிதனுடைய வாழ்க்கை குறைஞ்சு கொண்டே போகும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் ஒரு கோடி மூச்சு விடுவார் என்று அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்துல இல்மில் இருக்கின்ற, ஒவ்வொரு மூச்சு போக 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 இவருடைய வாழ்க்கை குறைஞ்சு கொண்டே போகும். உதாரணத்துல விளங்கப்படுத்துறோம், நானும் கண்டி போறோம், கொழும்புக்கும் கண்டிக்கும் 150 கிலோமீட்டர் வச்சுக்கொள்ளும். ஒவ்வொரு கிலோமீட்டர் நாங்க போகும் கொழும்புல இருந்து 1 கிலோமீட்டர் தூரமாகறோம், கண்டிக்கு 1 கிலோமீட்டர் தூரம் நெருக்கமாகறோம். இதே மாதிரி தான் வாழ்க்கையில ஒவ்வொரு மூச்சு போக 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 நாங்க உலகத்துக்கு விடை கொடுத்து கொண்டு போறோம், உலகத்திலிருந்து தூரமாகிட்டு போறோம், கபருக்கு நெருக்கமாகிட்டு போறோம். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய சீடர்களிடத்துல கேட்டாங்க, உலக வாழ்க்கை எவ்வளவு காலம்னு தெரியுமா? சொல்லிவிட்டு அவங்களே பதில் சொன்னாங்க, உலக வாழ்க்கை 3 நாட்கள். ஒரு நாள் முடிஞ்சிட்டு நீ திரும்பி வராது, அடுத்த நாள் வருமா வராதா சந்தேகம் இருக்கக்கூடியனால உரிய முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. இல்ல உலக வாழ்நாள் என்பது 3 மணி நேரம், 1 மணி நேரம் பெய்து இனி திரும்பி வராது, அடுத்த மணி நேரம் வருமா வராதா தெரியாது, இருக்கக்கூடிய இந்த மணி நேரத்தை நீங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில பயன்படுத்துங்க. இல்ல இல்ல அப்படி உலக வாழ்க்கை என்பது 3 மூச்சுக்கள், 3 மூச்சுக்கள், 1 மூச்சு பெய்து இனி வராது, அடுத்த மூச்சு வருமா வராதா தெரியாது, நீங்க இப்ப விடக்கூடிய மூச்ச அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில விட்டுக்கொள்ளுங்க. உலக வாழ்க்கைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்ன சுருக்கமான விளக்கம் என்ன, மனிதன் பெருசா சிந்திக்கிறான், நான் அப்படி கட்டணும் இப்படி கட்டணும், அப்படி உழைக்கணும் இப்படி உழைக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி சாதிக்கணும் இப்படி சாதிக்கணும். ஆனா உலக வாழ்க்கை என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க 3 மூச்சு. உருது கவிஞர் அழகா வழங்கப்படுத்துறாபில் துஜே கடியா தேதாஹை முனாதி காலத்தினே தெரி உமர்மே ஏ காங் வராதி. அறிவிலேயே நீ கையில கட்டிக்கக்கூடிய அவருடைய கை கடிகாரம் என்ன சொல்லுவது தெரியுமா? ஒவ்வொரு சத்தம் போனக்குள்ள, ஒவ்வொரு செகண்ட் போகக்குள்ள சத்தம் கொண்டு வருகிறது. அது சொல்லிட்டு போகுதோ உன்னோட வாழ்க்கையில ஒரு பகுதி குறைஞ்சிட்டு, நான் வாரேன், நான் இதுக்கு பிறகு திரும்பி வர மாட்டேன் என்று உனக்கு பிரியாவிட தந்து கொண்டே போகுதோ, அதை நீ அறியாம இருக்கிறாய். உன்னுடைய கை கடிகாரமோ இல்லாட்டி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடிகாரமோ என்ன சொல்லுது என்று சொன்னா, ஒவ்வொரு செகண்ட் போக 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 நான் குறைஞ்சிட்டேன், நான் குறைஞ்சிட்டேன், நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன். என்னதான் சொல்லுவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த உலகம் என்பது ஒரு பாலம், இந்த பாலத்தை நீங்க கடக்கிறதுக்கு முயற்சிங்க, இதை பராமரிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சிக்காருங்க. அற்புதமான ஆழமான ஒரு கருத்தை அவங்க சொன்னது ஈசா அலைஹிஸ்ஸலாம், உலகம் ஒரு பாலம் ஒரு பிரிட்ஜ், அதை நீங்க கடக்கிறதுக்கு முயற்சிங்க, அதை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சிக்காதீங்க. என்ன அர்த்தம் என்ன? நாங்க எங்க வாழ்க்கையில எத்தனையோ பாலங்கள்ல பிரயாணம் செஞ்சிருப்போம், கடந்திருப்போம், யாரும் யோசிச்சதில்லை இந்த பாலத்தை எனக்கு சொந்தமாக்கணும், இதுக்கு ஏசி போடணும், இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், இதுக்கு லைட் போடணும், இதுக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். நாங்க யாரும் யோசிச்சதில்லை, எப்படியோ சலாமத்தா இந்த பாலத்தை கடந்துட்டா சரி, அல்லாஹ் பாதுகாக்கணும். பாலம் உடஞ்சிச்சேன்னு சொன்னா பாலத்துக்குள்ள தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு, அதுக்குள்ள விழுந்துடுவேன், அதுல மூழ்கிடுவேன். பாலத்துக்கு ரெண்டு முனைகள் இருக்கு, ரெண்டு தொங்கல் இருக்கு. இசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தை உதாரணமாக சொல்றாங்க. ஒரு பாலத்துக்கு, பாலத்துக்கு எப்படி ரெண்டு தொங்கல் ரெண்டு முனைகள் இருக்குமோ, இது மாதிரி இந்த உலகத்துக்கு ரெண்டு முனைகள் இருக்கு. ரெண்டு ஆரம்பம் அல்ல, ரெண்டு ஒன்று தாயுடைய வயிறு, ஒன்று ரெண்டாவது கமலுடைய வயிறு. ஒன்று தாயுடைய வயிறு, ரெண்டாவது கமலுடைய வயிறு. மனிதனுடைய பிரயாணம் தாயுடைய, மனிதனுடைய உலக வாழ்க்கையுடைய பிரயாணம் தாயுடைய வயிற்றுக்கும் கமலுடைய வயிற்றுக்கும் இடையில உள்ளது. தாயுடைய வயிற்றுக்கும் கமலுடைய வயிற்றுக்கும் இடப்பட்டது. இளையசாரத்துல சொல்றாங்க, இந்த உலகம் ஒரு பாலத்தை போல, நீங்க இத பராமரிக்கிறதுக்கு மிச்ச சிக்கல் பண்ணாதீங்க, இதை கடக்கிறதுக்கு முயற்சி கடக்கிறதுக்கு முயற்சி. என் மனிதனுக்கு உலக வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அல்ல, இது தற்காலிகமான வாழ்க்கை, இது தற்காலிகமான வாழ்க்கை. அசலான வாழ்க்கை அவனுக்கு மூத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கை தான். எனவேதான் பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு விளங்கப்படுத்துறான். மனிதன் நினைச்சு கொண்டிருக்கிறான், இதுதான் இந்த லைஃப், இதுதான் இந்த வாழ்க்கை என்று. அரபுல ஹயாத்தி என்ற மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை. நாளை கியாமத்துடைய நாளையில மனிதன் எப்ப என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுவான் என்றா, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் இந்த குர்ஆன் விளங்கப்படுத்துறான். நாளைக்கு நரகம் கொண்டு வரப்படும், நாளைக்கு நரகம் கொண்டு வரப்படும், ஜஹன்னம். யௌமை யதஃதக்கரு இன்ஸான், அந்த நாளையில தான் ஒவ்வொரு மனிதனும் யோசிப்பான், பாடம் படிப்பான், அவனுக்கு படிப்பினை பெறக்கூடிய நிலைமை ஏற்படும். அல்லாஹ் சொல்றான், வண்ணால் அவதிக்கிறா, இப்ப இவன் பாடம் படிச்சு என்ன செய்ய, இப்ப இவனுக்கு ஞானம் பிறந்து என்ன செய்ய. அந்த மனிதன் சொல்லுவானா, எப்போது யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, கத்தம்து லி ஹயாத்தி, ஹயாத்தி என்றா என்னுடைய லைஃப். சொல்வான், என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் ஏதாவது முற்படுத்தி அனுப்பியிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கு, என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி. மனிதன் அசலான வாழ்க்கை மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கை தான். சந்தோஷமான வாழ்க்கைக்கு ரெண்டு வரவிலக்கணும் சொல்லுவாங்க, ரெண்டு விஷயம் இருக்கணும். ஒன்று, அதுல கவலையும் இருக்க கூடாது. ரெண்டாவது, சிரமமும் பயமும் இருக்க கூடாது. கவலையோ சஞ்சலமோ திரச்சனையோ இருக்க கூடாது. ரெண்டாவது, எந்த பயமும் இருக்க கூடாது. இந்த ரெண்டும் கலந்த வாழ்க்கை தான் உண்மையான சக்சஸ்ஃபுல் லைஃப், உண்மையான வாழ்க்கை, சிறந்த வாழ்க்கை. உலகத்தில் மனிதன் என்னதான் செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவுதான் பட்டதாரியாக இருந்தாலும், அவனுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும், அல்லது ஏதாவது ஒரு கவலை இருக்கத்தான் செய்யும். இது அப்படித்தான் அல்லாஹ்வுத்தால இந்த உலக வாழ்க்கையை வச்சிருக்கிறது. எனவேதான் சக்கராத்துல மலக்கள் வந்து உலகத்துல காலத்தையும் நேரத்தையும் நல்ல முறையில பயன்படுத்தினவங்களுக்கு நன்மாராயன் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த குர்ஆனை விளங்கப்படுத்துறாங்க. சக்கராத்துல மலக்கள் வருவாங்க, மலக்கள் வந்து சொல்லுவாங்களாம், அல்லாஹ் தஹாபு வலா தஹசனு, உங்களுக்கு இதுக்கு போது எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீங்க எதை விட்டு போட்டு போறீங்களோ அதை பத்தி நீங்க கவலைப்படையுமானா, இந்த மனைவிக்கு என்ன நடந்துருமோ, இந்த சொத்து சுகங்களுக்கு என்ன நடந்துருமோ, இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்துருமோ, இதை பத்தி நீங்க கவலைப்படவுமானா. ரெண்டாவது, நான் இந்த வழியை தனியாக பிரயாணம் செய்ய போறேன், சட்ட தனியா கபூர்ல நான் இருக்க வேண்டியிருக்கு, நாளைய கிராமத்துறை நாள தனியாகத்தானே எலிமினிக்க வேண்டியிருக்கு, நான் தனியாகத்தானே சிராச கடக்க வேண்டியிருக்கு, என்ன கூப்பிட்டு மீசான சொல்லக்கூடிய அந்த தராச என்ன மட்டும் வச்சுதானே என்னுடைய நிற்க போறாங்க, என்னுடைய பட்டவளை எந்த கையில தானே கொடுக்கப்பட போகுதோ, இந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அழைக்க சொல்லுவாங்க. நீங்க அதை பத்தி பயப்படவுமானா, நீங்க கவலைப்படவுமானா, அல்லா தஹாஹு அல்லா தஹசனு, நீங்க பயப்பட தேவையும் இல்ல, நீங்க கவலைப்பட தேவையும் இல்ல. ஏன், நீங்க உலகத்துல காலத்தை நேரத்தை அல்லாக்கு பொருத்தமான முறையில கழிச்சதினால, வஅபஷிரு பில் ஜன்னத்தில் லதீக்கும் துஅதூன், நீங்க சொர்க்கத்துக்கு தகுதியானவர் ஆயிட்டீங்க. நீங்க சொர்க்கத்துக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்கு, அந்த உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டதுக்கு, அந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது என்று சொல்லி போட்டு சொல்லுவாங்களா. விளங்கப்படுத்துறேன், உலகத்திலே நாங்க தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் பொறுப்பாளர்களாக இருந்தோம், அதே மாதிரி மறுமையுடைய வாழ்க்கையிலையும் நாங்க தான் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக இருக்க போகிறோம். உலக வாழ்க்கையிலையும் நாங்க தான் உங்களுக்கு பொறுப்பாக இருந்தோம், மறுமை வாழ்க்கையிலையும் நாங்க தான் உங்களுக்கு பொறுப்பாக இருக்க போகிறோம். வணக்கம் வீகாமா கஷ்டம் புத்தகம் உங்களோட மனசு விரும்புறதெல்லாம் அந்த சொர்க்கத்துல இருக்கி நீங்க சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி இருக்கோம். எனவே உண்மையான வாழ்க்கை என்பது மௌத்துக்கு பின்னாத வாழ்க்கை தான். ஹதீஸ் கிதாபுகள்ல வருகிறது, சொர்க்கத்துக்கு போகக்குள்ள நாலு விஷயத்தை சொல்லி அனுப்பப்படும். சொர்க்கத்துல என்ன ராகத்துலயோ நாலு விஷயங்கள் சொல்லித்தான் அனுப்பப்படும். என்ன சொல்லப்படும்? இதுக்கு பிறகு உங்களுக்கு வாலிபமே வாலிபம் யோசிகம் வராது, இதுக்கு பிறகு உங்களுக்கு இன்பமே இன்பம் எந்த துன்பமும் வராது, மூணாவது இதுக்கு பிறகு உங்களுக்கு சுகமே சுகம் எந்த நோயும் வராது, நாலாவது இதுக்கு பிறகு உங்களுக்கு ஹயாத்தே ஹயாத்தே எந்த மௌத்தும் வராது. இந்த நாலு விஷயத்தை சொல்லித்தான் சொர்க்கத்துக்கே அனுப்புவாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு வாலிபமே வாலிபம் வயோதிபம் இல்ல, சுகமே சுகம் நோய் இல்ல, இன்பமே இன்பம் எந்த துன்பமும் இல்ல, அடுத்தது ஹயாத்தே ஹயாத்து இதுக்கு பிறகு மௌத்து இல்ல. விவாகமான சகோதரர்களே, இந்த ஆகரத்துடைய வாழ்க்கையில நாங்க வெற்றி அடைவோமா இல்லையா என்பத எதை வச்சு தீர்மானிக்கிறது? பயானுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய காலத்தையும் நேரத்தையும் வச்சுக்கணும், காலத்தையும் நேரத்தையும் வச்சுக்கணும். இதனால அல்லாஹால பரிசுத்தமான குரான்ல பல இடங்கள்ல காலத்திலையும் நேரங்களையும் சத்தியம் பண்ணிக்கிறது. குஹா நேரத்துல சத்தியம் பண்ணிக்கிறான், இரவுல சத்தியம் பண்ணிக்கிறான், காலையில சத்தியம் பண்ணிக்கிறான், பஜ்ரில் சத்தியம் பண்ணிக்கிறான், சுபஹில் சத்தியம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி காலத்தில சத்தியம், காலத்தில சத்தியம். இந்த துன்யாவும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது, ஆகரமும் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமானது. அல்லாஹ் இத குர்ஆன்ல வேதப்படுத்துறான், ஆகரத்த வல் ஊலா, ஆகரத்துக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் சொந்தக்காராக்கள் நாங்க தான், துன்யாவுடைய வாழ்க்கைக்கும் சொந்தக்காராக்கள் நாங்க தான் என்று அல்லாஹ் சொல்ற சொல்லி போட்டு எங்களுக்கு குர்ஆன்ல ஒரு புத்திமதி சொல்லித்தாரன். ஆனா இங்க உள்ள பொருட்கள் எல்லாம் ஒரிஜினல் அல்ல, இதெல்லாம் டூப்ளிகேட், இதெல்லாம் போலியானது, அவசரமா உடைஞ்சு போயிட்டு அவசரமா பழுதா போயிட்டு. எனக்கு இன்னொரு செக்டர் இருக்கு இன்ன இடத்துல, நீங்க ஏழு மண்டா அங்க போய் பர்சேஸ் பண்ண பாருங்க, அங்க உள்ள ஜிஎம் இல்ல இல்ல அல்லது அங்க உள்ள எம்டி இல்ல, அங்க வேலை செய்யறவங்க இல்ல, மினேஜிங் டிரெக்டர் சொல்லவும் இல்ல, இல்லாட்டி ஜெனரல் டிரெக்டர் சொல்லவும் இல்ல, நாங்க வேலை செய்யறவங்க சொல்லவும் இல்ல. அந்த செக்டரி ஓனர் வந்து சொல்றாரு, ரெண்டு மினிட்டு தான் சொல்லும், ஆனா இப்ப நீங்க பர்சேஸ் பண்ற இந்த ஃபேக்டரியில உள்ள ஐட்டம்ஸ் அதோட நல்ல குவாலிட்டி இல்ல, நல்ல பொருட்கள் அல்ல, நீங்க இதை வாங்காதீங்க, இது மிச்சம் நீங்க உங்களோட பொருட்களை போட்டு வீணாக்காதீங்க. மற்ற ஃபேக்டரிக்கு அங்க பர்சேஸ் பண்ண பாருங்க. ஏண்டா இப்ப நாங்க இதை பக்கம் திரும்பி பார்க்கவும் மாட்டோம், உரிமை கொள்ளாலே யாருக்குமே சொல்ல இயலாது. வானத்தை இவர் படைச்சார், பூமியை இவர் படைச்சார். எந்த அளவுண்ட மக்கத்து முஷ்ரிக்கள் கூட 300 விக்கிரகங்களுக்கு மேல வணங்கி கொண்டிருந்த மக்கத்து முஷ்ரிக்கள் கூட சொல்லல, இந்த வானத்தை பூமிய எங்கட சிலைகள் படைச்சிட்டு இதெல்லாம் குர்ஆன் விளங்கப்படுத்துறது. இந்த முஷ்ரிக்கிட்ட கேட்டா இதை யாரு படைச்சேன்னு கேட்டா சொல்லுவாங்களோ அல்லாஹ்தான் படைச்சு. அவங்களோட நிலைப்பாடு இருந்துச்சு, படைச்சது அல்லாஹ்தான். ஆனா அல்லாஹ் மட்டும் வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்ல, அல்லாஹோட சேர்ந்து மற்ற தெய்வங்களை விக்கிரகங்களை வணங்கணும் என்பது அவங்களோட நிலைப்பாடு. யாருமே சொல்லல, நாஸ்திகர்களை தவிர, நாஸ்திகர்களை தவிர யாருமே, அது எந்த மதத்தை எந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை படைச்சது கடவுள் தான், இந்த உலகத்தை படைச்சது திரை வந்தார் என்று அவங்க அவங்க பார்த்து சொல்லுவாங்க. மனித உலகத்தில் எப்படி ஏமாறும் உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி, கண்ணாடிக்கு முன்னால கொஞ்சம் பழங்கள், ஒரு பழம் வந்து கண்ணாடியை பார்க்குது, பழம் இருக்கி, ஓஹோ இதுதான் உண்மையான பழம், கண்ணாடிய போட்டு கொத்துது தன்னுடைய சொந்தினார். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு பிறகு பின்னால திரும்பதும் அங்கதான் உண்மையான பழம் இருக்கி. இப்ப கவலைப்படுது, கைசியப்படுது, அதை இந்த நேரத்தை வீணாக்கி போடுவேன், நேரத்தை வீணாக்கி போடுவேன். இது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துல படைச்சு வச்சிருக்கக்கூடிய எல்லா இன்பங்களுடைய சாம்பலும் துன்யா என்ற கண்ணாடிக்குள்ள விளங்குது. துன்யா என்ற கண்ணாடிக்குள்ள விளங்குது. பறவை போல உள்ள மனிதன் பறவை கண்ணாடியை பார்த்து ஏமாந்தது போல இவன் ஏமாந்துட்டான். சொர்க்கத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சு வச்சிருக்கிறான், அதனுடைய சாம்பல் தான் உலகத்தில் இருக்கு. ஏன்னா மனிதனுக்கு சில விஷயங்களை சாம்பல் காட்டின டக்கர் புரிஞ்சிடும். சொர்க்கத்தில் அல்லாஹால பெண்களை வச்சிருக்கிறார். இப்ப குர்ஆன் முழுவதும் அல்லாஹால சொர்க்கத்தை பிள்ள ஊரிலங்களை பத்தி சொன்னாலும் இவனுக்கு பெண்ணெண்டா யாருன்னு தெரியாட்டி புரிஞ்சு உள்ள இல்லாம இருக்கு. இதனால உலமாக்கள் சொல்லுவாங்க, அங்க ஹூரு இங்க ஹூரு தீ, இங்க களிமண்ணால படைச்ச பெண்களை வச்சார், மண்ணால படைச்ச பெண்கள், அங்க அசல் பெண்களை வச்சிருக்கிறார் கண்ணலையில. ஆனா பெண்ணெண்டா இதுதான் என்று விளங்கிக் கொள்றதுக்கு அதுல அல்லாஹால என்னென்ன இன்பங்களை வச்சிருக்கிறான், என்ன சந்தோஷங்களை வச்சிருக்கிறான், ஒரு சாம்பிள் இதுக்கான பெண்கள். தேன் ஆறு இருக்கு, பால் ஆறு இருக்கு, உலகத்துல தேன் இருக்குதான். ஆனா ஆகரத்துல சொர்க்கத்துல உள்ள தேனோட ஒப்பிட்டு பார்க்கல, ஒன்றுமே உலகத்துல பால் இருக்கு, ஆனா சொர்க்கத்துல உள்ள பாலோட சேர்த்து பார்க்கல, ஒன்றுமே இல்லை. இது ஒரு நாள் வச்சா போதும் புளிச்சு போயிட்டு. வல்ல பரிசுத்தமான குர்ஆன் சொர்க்கத்தை பத்தி எப்படி விளங்கப்படுத்துறது, முத்தகிங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் எப்படி, ஒரு பக்கத்தில் தேனாறு மதுரமான மதுரமான நீராறு, தேனாறு, பாலாறு, மதுவாறு, நாலு ஆறு ஓடும் சொர்க்கத்துல. உலகத்துல எங்கேயுமே அப்படி பாலாறு ஓடக்கூடிய இடங்கள் இல்ல, தேனாறு ஓடக்கூடிய இடங்கள் இல்ல. வல்லாவுத்தால உலகத்துல தேனையும் வச்சிருக்கிறான், மரமையிலையும் தேனை வச்சிருக்கிறான். சாம்பல் காட்டுறதுக்கான உலகத்துல கொஞ்சம் இப்படிதான் தேன். ஏன் ஒரு மனிதனுக்கு இரவெல்லாம் விளங்கப்படுத்துறாங்க தேனண்டா இப்படித்தான் இருக்கும், அதை அப்படிலாம் விளங்கப்படுத்துறத விட கொஞ்சம் தேன் எடுத்து அவன கை உள்ள கையில அதை ஊத்தி கொஞ்சம் ருசிச்சு பார்க்க சொன்னா போதும், அவனுக்கு விளங்கிதான் தேனு. வல்லாவுத்தால சொர்க்கத்துல தேனை படைச்சு போட்டு அது சாம்பல உலகத்துல வச்சிருக்கிறான். பறவை போல உள்ள மனுஷன் பறவை கண்ணாடியை கண்டு ஏமாறுற மாதிரி இதுதான் உண்மையானது நினைச்சு கொண்டு முயற்சிக்கிறான். கண்ணாடி இல்ல பறவை முயற்சிக்கிற மாதிரி. ஆனா எப்ப அவன் காலமும் நேரமும் முடியுமோ அப்பதான் ஆரம்பத்தில் ஓதின வசனத்தில் அல்லாஹ் சொல்ற மாதிரி மனிதன் கெஞ்சுவான், கதறுவான், எல்லாம் எனக்கு அவகாசம் தந்துரு, இந்த காலம் முடிஞ்சு நான் எனக்கு உனக்கு பொருத்தமான முறையில வாழ்ந்து கொள்ளல, என் வாழ்க்கை வீணா போயிட்டு. ஆனா அந்த மனிதனுக்கு சொல்லப்படும், உனக்கு அவகாசம் தரப்பட மாட்டேன். சகோதரர்களே, காலங்கள் போய்கொண்டேதான் இருக்கு. இந்த எங்களுக்கு புதிய வருடம் ஆரம்பமாயிருக்கு. இப்ப நாங்க புதிய வருடத்தில் இருக்கிறோம். புது வருடம் மகர மாதம் பிறந்துச்சு. இப்ப நாங்க யோசிக்கிறோம், இந்த மகர மாதத்துல ஏழைகளுக்கு புதிய வருடம் பிறந்துட்டு என்று புதுசா பெருசா நாங்க கொண்டாடுறதை விட கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், எட கடந்த நாட்கள் எப்படி கழிச்சிச்சு? அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய முறையில கழிச்சிச்சா, இல்லாட்டி அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய முறையில கழிச்சிச்சா? இந்த மகர மாதம் போயிட்டு, இந்த மகர மாதம் ஆரம்பிச்சுட்டு சென்ற வருடம் கழிஞ்சிட்டு, அப்படி ஊராக்கள் எங்களை சுயவிசாரணை செய்யணும், சுயவிசாரணை செய்யணும். சென்ற வருஷம் இந்த ஈமான் நிலை எப்படி, இந்த இபாதத் அல்லாஹ்க்கு பொருத்தமான வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்துச்சு, இந்த குடுக்கல் வாங்கல் எப்படி இருந்துச்சு, என்ற குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எந்த சமூக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில் இருந்திருந்தா அல்லாஹ் புகழ்வோம், அல்ஹம்துலில்லா. அப்படி இல்லையா, அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவோம். ஏ அல்லாஹ், கடந்த காலம் போயிட்டு நாளை கேமத்துடைய நாளை அல்லாஹ் தஆலா சாட்சியாக கொண்டு வருவோம். எங்களுக்கு மனம் இருக்கலாம், நாங்க என்ன செஞ்சோம் என்று சொல்லி, ஆனா உடல் உறுப்புகள் நாளை கியாமத்துடைய நாளில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். குர்ஆன் அல்லாஹ்வே கியாமத்துடைய நாளைக்கு குர்ஆன்ல பல பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள்ல ஒன்றுதான் அல்லாஹ் சொல்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வ அய்தீஹிம், அவங்களுடைய கால்களும், யௌம தஷ்ஹது அலைஹிம் அவர்களுடைய நாவுகளும் அவங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய நாளை கியாமத்துடைய நாளில இந்த கை எங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லும். இதெல்லாம் குர்ஆன்ல வழங்கப்படுத்தும். அய்யோ மனஸ்தி மாலா அஃபாஹிம், இன்றைய தினம் நாங்கள் அவருடைய வாயில முத்திரையிட்டுடுவோம். பத்து கல்லி முனா இதையும் அவரோட கைகள் எங்களோட பேசும். பத்தஷது அர்ஜுனுகும், அவரோட கால்கள் எங்கள்கிட்ட சாட்சி சொல்லும். சுபஹானல்லாஹ், இது குர்ஆன்ல வருது. மனிதன் சொல்லுவானா அந்த உடல் உறுப்புகளை பார்த்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தார, பகாலுல் ஜுலூதுஹும் லிம ஷஹித்தும் அலைனா, எங்களுக்கு எதிராக நீங்க ஏன் சாட்சி சொன்னீங்க? எல்லா உடல் உறுப்புகளும் சொல்லுமா, காலு அந்த அல்லாஹ் அந்த கொள்ள செய், எவன் சகல வஸ்துகளையும் பேச வைத்தானோ அந்த அல்லாஹ் தான் இன்றைக்கு எங்களை பேச வச்சிருக்கிறான். நீமான சகோதரர்களே, நாங்கள் செஞ்ச செயல்கள் எங்களுக்கு மறந்திருந்தாலும் எங்களுடைய விஷயங்களை அவதானிக்கிறதுக்கு இந்த மலக்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவனோட வேலையை எழுதி கொண்டிருக்கிறது விளங்கப்படுத்துறாரு. சூழ்ச்சி செய்யறீங்களோ, நீங்க என்னென்ன அட்டகாசம் பண்றீங்களோ அத்தனையும் எங்க தூதுரர்கள் எழுதி கொண்டிருக்கிறாங்க. சங்கையான எழுத்தாளர்கள் நீங்க செய்யறத அறிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நல்லா குர்ஆன்ல விளங்கப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எதையெல்லாம் பேசுறோமோ அதை ரக்கை பத்தீத் என்று சொல்லக்கூடியவங்க பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் குர்ஆன் விளங்கப்படுத்துறோம். வாயில் சொல்லும் கௌலின் இல்லாதேஹி ரக்கீபுன் அதீத், இன்னைக்கு உலகத்துல மனிதன் பேச பதிவு செய்யறதுக்கு என்னென்ன சாதனங்கள் எல்லாம் வந்திருக்கு. சாதாரணமான மனிதனுக்கு மனிதன் பேச்சுக்களை பதிவு செய்யக்கூடிய அமைப்பை ஏற்படுத்த இயலுமெண்டா? அந்த கருவிய சாதனங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமெண்டா? வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரன் நல்லா ஏன் இயலாது? தலக குர்ஆன்ல விளங்கப்படுத்துறோம். என்ன சகோதரர்களே, கடந்த வருடம் கழிஞ்சிட்டு புதிய வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நாங்க யோசிக்கணும், எங்க வாழ்க்கை எப்படி கழிஞ்சிச்சு? அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில கழிஞ்சிருந்தா அல்லாஹ் புகழ்வோம். அப்படி கழியலையா, நாங்க அதிகமா தௌபா செய்வோம், அதிகமா இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ் அடுத்த பாவம் மன்னிப்பு தேடுவோம். இந்த எஞ்சி உள்ள வாழ்க்கையை உனக்கு பொருத்தமான முறையில கழிப்போம் என்ற ஒரு வைராக்கியமான முடிவு கொள்வோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரத் எங்களுக்கு ஏன், இந்த ஹிஜ்ரி வருடம் தொடக்கம் எப்படி என்றா, சுபஹானல்லாஹ், இந்த ஹிஜ்ரி வருடத்திற்கு துவக்கமே ஒரு தியாகத்தை வச்சுதான் உருவாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய சுன்னத் ஒன்றிக்கு நடைமுறை ஒன்றிக்கு தியாகங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நடைபெறுமோ அந்த தியாகங்களை ஒருபோதும் அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இது அல்லாஹ்வுடைய நடைமுறை. எத்தனைய சான்றுகள் இருக்கின்றன, நேரம் போதாது அதைகளை விளங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில தான் உலகத்தில் எத்தனையோ கலண்டர் முறைகள் இருக்கின்றன, எத்தனையோ நாட்காட்டி முறைகள் இருக்கின்றன. அதுல உலகத்தில் பிரபலமானது ரெண்டு, ஒன்று கிறிஸ்தவ கலண்டர், அடுத்து இஸ்லாமிய கலண்டர். இஸ்லாமிய கலண்டர், இஸ்லாமிய கலண்டர் கூட உருவாக்கப்பட்டு தியாகத்தை வச்சு ஆரம்ப காலத்தில் நடைமுறை என்ன, திகதி எழுதுவாங்க, ஆனா மாசம் போடவும் மாட்டாங்க, ஆண்டுகள் எழுதவும் மாட்டாங்க. இஸ்லாமிய வரலாற்றுல அதிகமான விஷயங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு தஆலா. இஸ்லாமிய வரலாற்றுல அதிகமான விஷயங்களை ஒழுங்குபடுத்தினவங்க தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. முக்கியமான ஒரு சஹாபி. அவருடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி சுமார் 16 லட்சம் சதுர மைல கொண்டது. நிறைய கடிதங்கள் தஸ்தாவேஜுகள் வந்து சேரும். ஆனா அதுல மாதங்கள் ஆண்டுகள் எழுதப்பட்டிருக்கல. ஒரு சந்தர்ப்பத்தில் பாக்குறாங்க, ஒரு தஸ்தாவேஜ், முக்கியமான ஒரு தஸ்தாவேஜ் வந்துச்சு, அதுல ஷஅபான் என்று மட்டும் போடப்பட்டிருந்து. ஷஅபான் என்னால இது எந்த ஷஅபான், எந்த வருஷத்துடைய ஷஅபான், ஒன்றும் புரியுது இல்லையே. இல்ல இதுக்கு பிறகு நாங்க ஒரு வருஷத்தை ஆரம்பிக்கிறோம், சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா பண்றோம். சஹாபாக்களுடைய நடைமுறை எதையுமே தனியா செய்ய மாட்டாங்க, மஷூரா பண்ணிதான் முடிவெடுப்பாங்க. அமரர் எல்லாரும் சஹாபாக்களை கூப்பிட்டு, முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு மஷூரா பண்றாங்க. நாங்க வருஷத்தை ஆரம்பிக்கிறோம், எதை வச்சு ஆரம்பிக்கிறோம்? ஓராக்கள் ஒரு மஷூரா வச்சிருந்தாங்க, சுப்ஹானல்லாஹ், அலி அலி அல்லாஹு தஆலா. அல்லாஹு தஆலா அவங்களுக்கு நிறைய அறிவை கொடுத்திருந்தார். அவங்க சொன்னாங்க, இஸ்லாமிய வரலாற்றுல, இஸ்லாமிய வரலாற்றுல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்பட வேண்டிய நிகழ்வு தான் ஹிஜ்ரத்துடைய நிகழ்வு. ஏன்னா நபி அவங்க மக்காவில் இருந்து, நபி அவங்களும் சஹாபாக்களும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனதுதான் உலகத்துல தீன் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. நபி அவங்க மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போனதுதான் உலகம் எல்லாம் தீன் வர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு. இதுதான் இஸ்லாமிய வரலாற்றுல மிக முக்கியமான ஒரு நுக்குதான், முக்கியமான ஒரு புள்ளி. இதை வச்சுதான் நாங்க ஹிஜ்ரி வருடத்தை, இதை வச்சுதான் நாங்க இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிக்க வேண்டும், இதை வச்சுதான் இஸ்லாமிய வருடத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று அலி அல்லாஹு தஆலா மஷூரா சொன்னாங்க. மஷூரா சரி என்று சொல்லி உடனே அமல்படுத்தினாங்க. நபி அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போன காலத்தை அடிப்படையாக வைத்து இஸ்லாமிய வருடம் துவக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. தீனுக்காக வேண்டி நபி அவங்க பட்ட கஷ்டங்கள் சாதாரணமான சிரமங்கள் அல்ல. எத்தனைய உயிர்கள் இழக்கப்பட்டன, சித்திரவதை செய்யப்பட்டாங்க. கடைசியாக பிறந்து வளர்ந்து வெளியாடிய மண்ணில இருந்து அகதிகளாக துரத்தப்பட்டாங்க. நபி அவங்களை கொல்றதுக்கு கூட மஷூரா நடந்துச்சு. இதெல்லாம் சுத்தமான குரான விளங்கப்படுத்துறோம். ஏவிஎம் ஏவிஎம் குருபிக்கல் நபி நக்கபர் உள்ளி பித்துக்கோ எப்ப சொல்லுக்கோ எப்பொழுது நபி நாயகமே உங்களோட விஷயத்துல இவங்க சூழ்ச்சி செய்யறாங்க, உங்களை கொள்றையா, உங்களை சிறப்பிடிக்கிறையா, இல்லாடி உங்களை நாடு கடத்துறையா. கடைசியாக எல்லா முஷ்ரிக்கள் மக்கத்து முஷ்ரிக்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பிரதிநிதி வரணும், எல்லாரும் சேர்ந்து முஹம்மது அவர்களை கொல்லணும். அப்படி ஹாஷிம் கிளையினர் நபியுடைய குடும்பத்தினர் நஷ்டஈடு கேட்டா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம், நஷ்டஈடு கொடுத்துருவோம் என்று சொல்லித்தான் நபி அவங்களை கொல்றதுக்காக வேண்டி எல்லாரும் ஒன்று சேர்ந்திருந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை கொண்டு நபி அவர்களை அந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தான், நீண்ட வரலாறு. இதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இஸ்லாமிய வருடம் துவக்கப்பட்டிருக்கு. என்ன சகோதரர்களே, நாங்களும் முடிவெடுக்கணும், எங்கட வாழ்க்கையிலையும் அல்லாஹ் தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யணும். எங்களால முடியுமா நடவுக்கு உலகத்துல தியாகம் செய்யாம சாதிக்க இயலாது. சஹாபாக தியாகம் செஞ்சாங்க, உயிரை தியாகம் செஞ்சாங்க, மனை மக்களை தியாகம் செஞ்சாங்க, சொத்து செல்வங்களை தியாகம் செஞ்சாங்க. ஏன் பிறந்து வளர்ந்து வெளியாடிய ஊரை கூட விட்டு போட்டு போன, ஆனா அல்லாஹத்தரம் தியாகங்களை வீணாக்கல. நாங்களும் எங்களோட வாழ்க்கையில தியாகம் செய்யணும். ஒரு உருது கவிஞர் விளங்கப்படுத்துவாரு, ரங் லாத்தியா பத்தர் பத்தீஸ் தானே கே பாத் சுகுரு ஹோதா ஹை இன்சான் டோக்ரே கானே கே பாத் சிரமம். அதாவது மதுரோண்டி கற்கள் இறங்கியில் கற்கள் இடையில் அரைவட்டத்துக்கு பிறகுதான் அதுல நிறம் வருகிறது. முதலுண்டிய சும்மா கையில போட்டா நிறம் வராது, அதை கற்களுக்கு மத்தியில் வச்சு அசை அதை அரைக்கணும், அப்பதான் நிறம் வரும். ஒரு கவிஞர் சொல்றாரு, கற்களையில் கசங்கிய பிறகுதான் மருதோண்டி நிறம் பெற்றுச்சு. இது போல உனக்கு ஏதாவது சிறப்பு அடையணுமெண்டா, உனக்கு ஒரு கண்ணியம் கிடைக்கணுமெண்டா, நீ ஒரு நினைவு பொருளாக மாற வேணும் என்று சொன்னா உன்னால முடிஞ்ச தியாகங்களை செய்ய வேணும் என்ற ஒரு அற்புதமான ஒரு கருத்தை ஒரு உருது கவிஞர் விளங்கப்படுத்துறாரு. எனவே நாங்கள் இந்த புது வருடத்திலே ஆரம்பத்துல ஒரு வைராக்கியமான முடிவெடுக்கணுமெண்டா, அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் நிலைநாட்டப்படுறதுக்கு என்னால என்ன செய்ய இயலும். இஸ்லாமிய வருடம் துவங்கிட்டு ஹிஜ்ரத்தை வச்சு, இதே மாதிரி இந்த ஹிஜ்ரி வருடம் தொடங்கிட்டு எந்த வாழ்க்கையில என்ன செய்யலாம் என்பதை ஒவ்வொரு ஆக்களும் ஒரு வைராக்கியமான கடந்த வட காலத்துடைய கடந்த வருடங்களை வச்சு கவலைப்படுறது, இந்த வருடத்துல நான் அல்லாஹ்க்கு பொருத்தமான முறையில நான் வாழ்வேன் என்ற ஒரு வைராக்கியமான முடிவு கொண்டிருக்கேன். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, இந்த முஹர்ரம் மாதம், முஹர்ரம் மாதம் பற்றி இஸ்லாமிய ஆண்டு தொடங்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த முஹர்ரம் மாதத்துக்கு வரலாறு நெடுகிலும் ஒரு சிறப்பு இருந்து வந்திருக்கு. முஹர்ரத்தை வச்சுதான் இஸ்லாமிய வருடம் தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா இஸ்லாமிய வருடம் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த முஹர்ரம் மாதத்தை மக்கள் கண்ணியப்படுத்தி வந்திருக்கிறாங்க. ஜாஹிலியா காலத்துல கூட மக்கள் இந்த முஹர்ரத்தை கண்ணியப்படுத்துவாங்க. இதுதான் முஹர்ரமுல் ஹராம் என்று சொல்றது. எந்த அளவு சொன்னா, முஹர்ரம் மாதம் வந்துட்டா ஜாஹிலியா காலத்துல கூட மக்கள் தங்களுக்கு மத்தியில போர் நிறுத்தங்கள் செஞ்சிருவாங்க, சண்டை பிடிச்சு கொள்ள மாட்டாங்க, யாரும் யாருக்கும் அநீதி செய்ய மாட்டாங்க. இஸ்லாம் வந்து இந்த முஹர்ரம் மாதத்திற்கு அல்லாஹு தஆலா என்னென்ன புனிதத்துவத்தை வச்சானோ அந்த புனிதத்துவத்தை தக்க வச்சு இந்த மாதத்துக்கு பேர் ஷஹருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்லுவாங்க. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை விளங்கப்படுத்துறான். ஷஹருல் ஹராம், நபியே நாயகமே புனிதமான மாதங்களை பத்தி உங்ககிட்ட கேட்டு வராங்க. புனிதமான மாதங்களை பத்தி சதுவனுக்கு ஹராமி என்று சொல்லி போட்டு அந்த மாதங்கள் நாலு முக்கியமான மாதங்கள், புனிதமான மாதங்கள் ஒன்று முஹர்ரம், ஒன்று துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். இந்த நாளும் மிக முக்கியமான மாதங்கள். இந்த நாலு மாதங்கள் துல்கஅதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் இருக்கக்கூடியது. அடுத்தது ரஜப். அல்லாஹ் குர்ஆனில் சொன்னார், பல தவலிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், நீங்க இந்த மாதங்கள்ல யாரும் அநியாயம் செஞ்சிடாது. இது முக்கியமான மாதம், அல்லாஹ்வால மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் தான். இஸ்லாமிய வருடம் தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த மாதத்துக்கு மிகுந்த கண்ணியம் இருக்கு. முஹர்ரம் ஹராம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொல்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய மாதங்கள் 12 மாதங்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்றான், இன்ன இத்த ஷஹூர் இன்ட அல்லாஹ் 12 ஷஹர், அல்லாஹ்வுடைய மாதங்கள் 12 மாதங்கள். இன்ன இத்த ஷஹூர் குர்ஆனில் வருது, இன்ன இத்த ஷஹூர் இன்ட அல்லாஹ் 12 ஷஹர். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா வானங்களை பூமியை படைச்சான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அதுல நாலு மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். அந்த கண்ணியமான மாதங்கள்ல ஒன்றுதான் இந்த முஹர்ரம் மாதம். அட்டகாசம் செஞ்சிடாதீங்க, விளங்கப்படுத்துவாங்க. பொதுவாக எல்லா காலங்கள்லயும் பாவம் செய்வது கூடாது, ஆனா குறிப்பாக இந்த நாலு மாசங்கள்லயும், அதுலயும் குறிப்பாக முஹர்ரம் மாசம் மிக முக்கியமான ஒரு மாசம், மிக முக்கியமான மாசம். இந்த மாதங்கள்ல மிக சிறப்பான அமல் என்ன என்று சொன்னா, நோவு பிடிக்கிறது, நோவு பிடிக்கிறது. அது சில வரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், ரமலானுக்கு பிறகு நான் எந்த மாதத்துல நோன்பு பிடிக்கும்படி எனக்கு சொல்றீங்க? நபி அவங்க சொன்னாங்க, இன் குந்த ஸாயிமன் பஅத ஷஹர் ரமலான், ரமலான் மாசத்துக்கு பிறகு நோன்பு பிடிக்கிற உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஃபஸ்ஸும் அல் முஹர்ரம், முஹர்ரம் மாசத்துல நோன்பு பிடிச்சு கொள்ளுங்க என்று சொன்னாங்க. முஹர்ரம் மாசத்துல நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, புனிதமான நாலு மாதங்கள்லயும் நோன்பு பிடிக்கிறது விரும்பத்தக்க விஷயம். அந்த நாலு மாதங்கள்லயும் ஆக சிறந்த மாதம் தான் முஹர்ரம் மாதமாக இருக்கு, முஹர்ரம் மாதமாக இருக்கு. ஒரு ஹதீஸ்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃபலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹருல்லாஹி முஹர்ரம், ரமலானுக்கு பிறகு அடுத்தபடியாக மிகச்சிறந்த நோன்பு என்று சொன்னா அது முஹர்ரம் மாசத்துல பிடிக்கக்கூடிய நோன்பு என்று சொன்னாங்க. பரல தொழுகைக்கு பிறகு ஆக சிறந்த தொழுகை இரவு நேரத்திலே தொழுக, ரமலானுக்கு பிறகு அடுத்தபடியாக நோன்பு பிடிக்கிறதுக்கு ஆக சிறந்தமான காலம் முஹர்ரம் மாதம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹான ஹதீஸ் செய்யப்பட்டிருக்கு. முஹர்ரம் மாசத்துல முடியமானவங்க நோன்பு பிடிக்கவில்லை. அதுலயும் குறிப்பாக, அதுலயும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாசத்திலே 10வது நாள் ஆஷுரா, அதுல நோன்பு பிடிக்கிறது சுன்னத். ரமலான் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி, ரமலான் கடமையாக்கப்படுறதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள் நோன்பு பிடிக்கிறது ஆஷுரா, அது முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது கடமையாக இருந்துச்சு. முஹர்ரம் மாதம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது கடமையாக இருந்துச்சு. எப்ப ரமலான்ல நோன்பு பிடிக்கிறது அல்லாஹ் தஆலா கடமையாக்கினானோ, உங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது கடமையாக்கப்பட்டுட்டது என்ன அந்த வசனம் எப்ப அல்லாஹ் தஆலா இறக்கி வைச்சானோ, அதுக்கு பிறகு ஆஷுராவுடைய தினத்தில் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறது கட்டாயம் என்ற சட்டம் இல்லாமல் ஆக்கப்பட்டு சொன்னாங்க. நீங்க விரும்பினா நீங்க நோன்பு பிடிங்க, விரும்பாட்டி நோன்பு கட்டாயமாகணும், விரும்பினா நோன்பு பிடிங்க, விரும்பாட்டி நோன்பு பிடிக்க தேவையில்லை என்று சொன்னாங்க. ஆனால் இப்ப நம்பா சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுவாங்க, நான் நபி அவங்களை பார்த்திருக்கிறேன், அவங்க நோன்பு பிடிக்கிறதுக்கு அவன் விருப்பமாக தெரிவு செஞ்ச நாள் ஆஷுராவுடைய நாள், மஹர்ரமாவுடைய 10வது நாள். ரமலான்ல நோன்பு பிடிப்பாங்க, மாதங்களை கவனிச்சு நாட்களை கவனிச்சு நபி அவங்க மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தது வந்து ஆஷுராவுடைய நோன்புக்கு சொன்னாங்க. ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறது மிக பிரதானமான சொன்னது. நபி அவங்க மதினா முனவராவுக்கு வராங்க, பார்த்தா யஹூதியில் நோன்பு பிடிச்சிக்க முஹர்ரம் 10வது. சஹியான ஹதீஸ், முஹர்ரம் 10வது நாள் யஹூதியில் நோன்பு பிடிச்சிக்கிறாங்க. அங்க இருந்த யூதியர் மதீனாவில் கேட்டாங்க, ஏன் இன்னைக்கு நோவு பிடிச்சீங்க, இன்னைக்கு ஏன் நோவு பிடிச்சீங்க? சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இன்றைக்குதான் ஃபிரௌன் அழிச்சான், இன்றைய நாள்லதான் அல்லாஹ் தஆலா மூசா பாதுகாத்தான். அதுக்கு நாங்க சுக்குர் செய்யறதுக்காக வேண்டி, அதுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி நாங்க இன்றைக்கு நோவு பிடிக்கிறோம் என்று மதீனாவில் இருந்த யூதர்கள் சொன்ன நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, நாங்க உங்களை விட மூசா நபியுடைய விஷயத்துல தகுதியானவங்க, உங்களை விட நாங்க தகுதியானவங்க மூசா நபிய விஷயத்துல என்று சொல்லிட்டு தானும் நோன்பு பிடிச்சாங்க. சஹாபாக்களுக்கும் நோன்பு பிடிக்கும்படி சொன்னாங்க. ஆஷ்ராவுடைய தினத்தினர், இந்த ஆஷ்ராவுடைய தினம் என்பது மிக முக்கியமான ஒரு தினம், மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கு. பொதுவாக முஹர்ரம் மாதத்துல நோன்பு பிடிக்கிறது நல்லோம், அதுலயும் குறிப்பாக ஆஷ்ராவுடைய தினத்துல நோவு பிடிக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆஷ்ரா நாள்ல நோவு பிடிக்கிறது கடந்த வருடத்திலே ஒரு மால், கடந்த வருடத்திலேயே ஒரு வருட பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கும் சொன்னாங்க. கடந்த வருடங்களுடைய ஒரு வருடத்துடைய கடந்த வருடத்துல என்னென்ன பாவங்கள் நடந்திருக்குமோ, சின்ன பாவங்கள், அதுக்கெல்லாம் குற்ற பரிகாரமாக இருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றா, எப்பையும் நாங்க யஹூதிகளுக்கு நசாராக்களுக்கு மாறு செய்யணும். அப்ப நபி அவங்க ஆரம்பத்துல ஆஷ்ரால நோவு பிடிச்சு வந்தவங்க ரமலான் கடுமையாக்கப்பட்டுச்சு, அப்ப ஆஷ்ரால நோவு பிடிக்கிற சுன்னத்தாக இருந்துச்சு. நபி அவங்கள்ட்ட பிற்பட்ட காலத்துல சில சஹாபாக்கள் போய் சொன்னாங்க, சூழல்லா ஆஷ்ராவுடைய தினத்துல இந்த முஹர்ரம் 10வது நாள்ல யூதர்களும் நோவு பிடிக்கிறாங்களே என்ன செய்யற? நபி அவங்க சொன்னாங்க, நான் வார வருஷம் ஹயாத்தோட இருந்தேன்டா, நான் 9வது நாள் நோவு பிடிப்பேன்னு சொன்னாங்க. முஹர்ரம் 9வது நாள் நோவு பிடிப்பேன், எங்களுக்கு யஹூதி நசாராக்களுக்கு மாறு செய்யும்படி நாங்க ஏவப்பட்டிருக்கிறோம். யஹூதி நசாராக்களுக்கு மாறு செய்யும்படி அவங்க முஹர்ரம் மாத்திரை 10வது நாள் கண்ணியப்படுத்தி நோவு பிடிக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நான் வார வருஷம் ஹயாத்தோட இருந்தா நான் 9வது நாளும் சேர்த்து நோவு பிடிப்பேன்னு சொன்னாங்க. அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய நபிக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, வபாத்தாகிட்டாங்க. எனவே உலமாக்கு கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க, நீங்க முஹர்ரம் மாசத்துல 9வது நாளும் 10வது நாளும் நோவு பிடிங்க, 9வது நாளும் 10வது நாளும் நோவு பிடிங்க. சரி, ஒருவருக்கு அப்படின்னா செவ்வாவும் புதனும், அப்படித்தான் யாருக்கு 9வது நாள் நோவு பிடிக்க கிடைக்கலையாம் என்றிருந்தால், 9வது நாள் நோவு பிடிக்க கிடைக்கலையாம் என்றிருந்தால், இந்த ஹதீஸை வச்சு 11வது நாள் நோவு பிடிக்கும்படி சொல்றாங்க. 10 11 அல்லது 9 10 நோவு பிடிக்கிறது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இம ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கருத்துப்படி 9 10 11 மூணு நாளும் பிடிச்சாலுமே முஸ்தஹப்பு என்ற கருத்தை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிக்கிறார். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு ஹதீஸ் வந்துச்சு, அது அதிகமான உலமாக்கள் பலவீனமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்றாலும் சில உலமாக்கள் சஹி என்று சொல்றாங்க, சில அறிவிப்பாளர்களும் அந்த கருத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க. யார் ஆஷ்ராவுடைய தினத்துல தன்னுடைய குடும்பத்தினருக்கு தாராளமாக செலவழிப்பாரோ, அந்த வருஷம் பூராக அவருக்கு அல்லாஹ் தாராளமாக செலவழிப்பார். மன் வஸ்தஅல அஹ்லியும் ஆஷ்ரா வஸ்தஅல்லாஹு தாயிர சனத்தி. இந்த ஹதீஸ் அதிகமான உலமாக்கள் பலவீனமானது என்று சொல்லியிருக்கிறாங்க, சில உலமாக்கள் சஹி என்று சொல்லியிருக்கிறாங்க. சில அறிவிப்பாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவ ரீதியாக இதனுடைய பிரயோசனத்தை கண்டதாக எழுதியிருக்கிறாங்க. ஆஷ்ராவுடைய தினத்தில, ஆஷ்ராவுடைய தினத்தில தங்க குடும்பத்தினருக்கு தனக்கு நெருக்கமானவங்களுக்கு, அது தவிர இந்த நோன்பும் குடும்பத்தினருக்கு தாராளமாக செலவழிக்கிறது தான் இந்த நாளையில விரும்பப்பட்டதை தவிர, அதற்கு மாற்றமா ஆஷ்ராவுடைய தினத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, இதை உலமாக்கள் சித்திரை கிதாபுகள்ல தெளிவாக விஜயத்தை எழுதியிருக்கிறாங்க. சிறுமா போடுறது, இதை ஆஷ்ரா தினத்தை மையப்படுத்தி குளிக்கிறது, அதுக்கு இந்த ஆஷ்ரா நாள் என்று சொல்லி இரவு நேரத்துல அதுக்கண்டு தனியான ஒரு பிரத்யேகமாக நின்று வணங்குறது, இப்படி எத்தனை விஷயங்களை கிதாபுகள் அதே மாதிரி வந்து அது ஒரு துக்க தினமாக அனுஷ்டிக்கிறது, துக்ககினமாக அனுஷ்டிக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத விஷயம் என்ற விஷயத்தை கிதாபுகள்ல உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. எனவே இதெல்லாம் விளங்கப்படுத்துவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே கண்ணியமான பிதாவே சகோதரி, சுருக்கமாக சொல்ல போனால் என்னுடைய குத்பாவுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு அடுத்த வருஷத்தை தொடங்கி இருக்கிறோம். காலங்களும் நேரங்களும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அமானிடம், நாளை கியாமத்துடைய நாளையில தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறோமா தோல்வி அடைஞ்சிருக்கிறோமா என்று விளங்க வரும். எனவே இந்த மாதம் இந்த காலங்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் கழிக்கணும். இந்த முஹர்ரம் மாதத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நாங்கள் கழிக்க வேண்டும். முடியமானவங்க நோன்பு முடிக்க வேண்டும். சொந்த பந்தங்களை ஆதரிக்க வேண்டும். தேவையில்லாத மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத அனுஷ்டானங்கள் இருந்து நாங்கள் தவிந்திருக்க வேண்டும். காரணம் என்ன சொன்னா, குறிப்பிட்ட ஒரு சாரார் வந்து இந்த தினத்தை வந்து ஒரு துக்க தினமாக ஆக்கியிருக்கிறாங்க. துக்க தினமாக ஆக்கி தங்களுடைய மேடையை கிழிக்கிறதும், தங்களுடைய ஆடைகளை கிழிக்கிறதும், தனக்கு தானே தண்டனை கொடுத்துக் கொள்றதும், இதெல்லாம் வந்து அப்படி ஒரு வழிகாட்டதை எங்களை அடைவோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீப் பாக்கியப்பானாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.